வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது வேளாண் கழிவுகளிலிருந்து எரிக்கட்டி எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை பற்றிய விரிவான விளக்கங்களை தருவதற்காக நம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பண்ணை இயந்திரவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் மைத்திலி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
வணக்கம். நான் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று நான் உங்களுடன் வேளாண் கழிவுகளிலிருந்து எரிக்கட்டி தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் நாட்டில் பருவநிலை, மழையின் அளவு மற்றும் நில அமைப்புக்கு தக்கவாறு பல்வேறு வகை பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. பயிர் முற்றிய காலத்தில் நமக்கு தேவைப்படும் தானியங்கள் போன்ற மதிப்புமிக்க மூலப்பொருட்கள் மட்டும் அறுவடை செய்யப்பட்டு மற்ற பாகங்கள் அனைத்தும் வயலில் வீணாக கொட்டி குமித்து வைக்கப்படுகின்றன. இவ்வாறு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பண்ணையிலிருந்து கிடைக்கும் பயிர்கழிவுகள் முதன்மை நிலை கழிவுகள் என அழைக்கப்படுகின்றன. வைக்கோல், கரும்பு சோகை, மக்காச்சோளத்தட்டு, தென்னை மரக்கழிவுகள், தேங்காய் மட்டை மற்றும் பண்ணையிலிருந்து கிடைக்கும் அறுவடை பயிர்கழிவுகள் போன்றவை முதன்மை நிலை கழிவுகளுக்கு உதாரணமாக கூறப்படுகின்றன. அறுவடை செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களின் மூலமாக மதிப்பு கூட்டப்படும் போது சில கழிவுகள், உதாரணமாக நெல் உமி, மக்காச்சோள கதிர் காம்பு, தேங்காய் நார், பாக்குத்தொல்லி மற்றும் முந்திரி போன்ற பணப்பயிர்களிலிருந்து கிடைக்கும் மேல் ஓடு போன்றவை இரண்டாம் நிலை கழிவுகள் ஆகும். இந்த இரண்டு வகை கழிவுகளும் பொதுவாக கால்நடைகளுக்கான தங்குமிடம் தயாரித்தல், கால்நடை தீவனம், சமையல் செய்வதற்கு உபயோகப்படுத்தப்படும் விறகு மற்றும் பயிர்களுக்கான உரமாக பயன்படுத்தப்படுகின்றன. இல்லையெனில் எவ்வித பயனுமின்றி குவியலாக்கப்படுகின்றன அல்லது எரிக்கப்படுகின்றன. இதனால் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பசுமை கூடார வாயுக்கள் உருவாகின்றன. எனவே இத்தகைய வேளாண் கழிவுகளை திறன்பட கையாண்டு உபயோகமான மாற்று எரிபொருட்களை உற்பத்தி செய்வது சுற்றுப்புறச் சூழல் மாசடைவதை தவிர்த்தல் மற்றும் விவசாயிகளுக்கு ஓர் குறிப்பிடத்தக்க வருமானத்தை ஈட்டுதல் என இரண்டு நன்மைகளை கொடுக்கும். அவ்வகையில் பயிர்கழிவுகள் அல்லது வனக்கழிவுகளை துகள்களாக்கி உயர் அழுத்தத்தின் மூலமாக இத்துகள்களை ஒன்றிணைத்து பல வடிவங்களில் கட்டிகளாக்குதல் ஓர் சிறந்த தொழில்நுட்பமாகும். இந்த கட்டிகள் நிலக்கரிக்கு மாற்றாக அல்லது நிலக்கரியுடன் குறிப்பிட்ட அளவில் கலக்கப்பட்டு வெப்ப ஆற்றலை பெற மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த எரிக்கட்டியாக்குதல் தொழில்நுட்பத்தில் சில படிநிலைகளை பின்பற்ற வேண்டும். முதல் நிலையில் அறுவடைக்கு பின் அல்லது வேளாண்சார் தொழிலகங்களிலிருந்து கிடைக்கும் பயிர்கழிவுகள் நன்கு உலர்த்தப்பட வேண்டும். இதன் மூலம் பயிர்கழிவுகளை இரண்டாம் நிலையான பொடியாக்குதலில் எளிதில் துகள்களாக்க இயலும். மேலும் கழிவுகளில் உள்ள மாவுச்சத்து மற்றும் நார் பிணைமங்களின் அளவுகள் எரிக்கட்டியாக்கும் முறையை நிர்ணயிக்கின்றன. எரிக்கட்டியாக்குதலின் மூன்றாம் நிலையில் துகள்களாக்கப்பட்ட பயிர்கழிவுகள் எரிக்கட்டியாக்கும் இயந்திரத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இங்கு அளிக்கப்படும் அதிகப்படியான அழுத்தத்தின் காரணமாக பயிர்கழிவுகளில் உள்ள லிக்னின் அல்லது நார் பிணைமம் எனும் பகுதி பொருள் உருகி கழிவு துகள்களை பிணைக்கிறது. உதாரணமாக சீமை கருவேல் மரத்தின் தண்டு, முந்திரி ஓடு, பாக்குத்தொல்லி, நிலக்கடலை ஓடு, தேங்காய் நார், தூங்கு வாகை மரத்தின் காய் போன்றவை லிக்னின் எனும் இயற்கையான பிணைப்பானை கொண்டுள்ளன. எனவே இவற்றை இயற்கை பிணைப்பான்களை குறைவாக கொண்டுள்ள பயிர்கழிவுகளுடன் தகுந்த அளவில் கலந்து எரிக்கட்டியாக்க இயலும். பிணைப்பான்களை அதிகம் கொண்டுள்ள மேற்கூறிய வேளாண் கழிவுகள் கிடைக்காத பட்சத்தில் செயற்கையாக நம் வீடுகளிலேயே மிகவும் எளிதாக தயாரிக்க இயலும் மைதா மாவினை கொண்டு செய்யப்படும் பசையினையும் நாம் பிணைப்பானாக உபயோகப்படுத்தலாம். இவ்வாறு தயாரிக்கப்படும் எரிக்கட்டிகள் ஈரப்பதத்தினால் பாதிப்படையா வண்ணம் பாதுகாப்பாக வைத்தல் அவசியம். இவை நல்ல எரிதல் திறனை கொண்டுள்ளதால் கரும்பு ஆலை மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளின் கொதிகலன்கள், செங்கல் சூளைகள், பானைகளை சுடுதல், சமைத்தல், தேயிலையை உலர வைத்தல், கோழி குஞ்சுகளுக்கு தக்க சூடான வெப்பநிலையை உருவாக்குதல் மற்றும் உலோகங்களை உருக்குதல் என வெப்ப தேவை உள்ள அனைத்து இடங்களிலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. உயர் அழுத்தத்தின் மூலம் இவை கட்டியாக்கப்பட்டு ஒரே சீரான வடிவமைப்பை பெறுவதால் இவற்றை ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு சிரமமின்றி எளிதாக எடுத்துச் செல்ல இயலும். சில நேரங்களில் மக்க கடினமான தென்னை மட்டை போன்ற கழிவுகள் பயோகேஸ் என அழைக்கப்படும் சாண எரிவாயுவினை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தின் மூலம் உபப்பொருளாக கிடைக்கும் செரித்த சாணக்கரைசலுடன் குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி போன்ற சிறு உருண்டைகளாக்கப்பட்டு நேரடி உரமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இதன் மூலம் தென்னை மட்டையிலிருந்து ஒரு உபயோகமான பொருளை விவசாயிகள் பெற இயலும். எரிக்கட்டி தயாரித்தலில் வேளாண் கழிவுகளை அறுவடை செய்யப்படும் இடத்திலிருந்து எரிக்கட்டி தயாரிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான செலவு, எரிக்கட்டி தயாரிப்பதற்கான மின்சார செலவு, வேலையாட்களுக்கான ஊதியம், பராமரிப்பு செலவு, எரிக்கட்டியை சேமித்து வைப்பதற்கான செலவு மற்றும் இதர செலவுகளை கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறு உற்பத்தி செலவானது கணக்கிடப்படும் பொழுது ஒரு டன் உற்பத்திக்கு ₹3,500 வரை ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதிலிருந்து ₹4,000 முதல் ₹4,800 வரை ஒரு டன் எரிக்கட்டி விற்கப்படும்போது விவசாயிகள் அதிக லாபத்தை பெற இயலும். அந்தந்த பகுதிகளில் கிடைக்கும் விவசாய மற்றும் விவசாய சார் தொழிற்சாலைகளிலிருந்து கிடைக்கும் கழிவுகளை எரிக்கட்டியாக்குவதன் மூலம் தேவைப்படும் இடங்களுக்கு ஏற்றுமதி செய்ய இயலும். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட லாபத்தை அடைய நேரிடும். இந்த எரிக்கட்டியாக்குதல் தொழில்நுட்பத்தினை பற்றிய மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள விவசாயிகள் பேராசிரியர் மற்றும் தலைவர் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வேளாண் கழிவுகளிலிருந்து எரிக்கட்டி எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை பற்றி முனைவர் மைத்திலி அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.